ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. தலைப்பு அன்பருக்கு அன்பான. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சங்கர சங்கர சம்போ சைவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ அன்பரு கண்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன் அருட்கூருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தான் அறிந்தேன் மனா தான் இறந்தேனே.
சென்ற வகுப்பில் எட்டாவது ஒன்பதாவது பாடல்களை பார்த்தோம். அந்த இரண்டு பாடல்களில் வேதாந்தத்தில் முக்கியமாக கூறப்படுகின்ற மகா வாக்கியம் என்று அழைக்கப்படுகின்ற தத்துவமசி அல்லது நீயே பரபிரம்மன் என்கின்ற கருத்து விளக்கப்பட்டது. சாஸ்திரம் அதை எப்படி விளக்குகின்றது என்றால், உண்மை சொரூபமான ஆத்மாவிடம் உண்மையற்ற இந்த உடல்கள் கலந்திருக்கின்றது, பிறகு உண்மை சொரூபமான பிரம்மத்திடம் உண்மையற்ற மித்யாவான இந்த உலகம் கலந்திருக்கின்றது. அப்படி கலந்திருக்கின்ற உலகத்தையும் நீக்கி பிறகு நம்முடைய உடல்களையும் நீக்கி இந்த எந்த ஒன்று எந்த ஒரு அறிவு சொரூபம் இருக்கின்றதோ அந்த அறிவு சொரூபமே பிரம்மன் என்று விளக்கப்படுகின்றது. அதைத்தான் பார்த்தோம். உள்ளதும் இல்லதும் ஆகி முன் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டதெல்லாம் தன் தல் எனச் சொல்லி. உள்ளது இல்லது என்றால் காரிய காரணமாக இருக்கின்ற இந்த உலகம் நமக்கு பொருளாக விஷயமாக இருக்கின்றது. அவைகளையெல்லாம் தல் என்று சொல்லி அவைகளையெல்லாம் நீக்கி பிறகு என்ன சொல் சென்னான் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோழி என்றார். என்னை வந்து அவராக ஆக்கி கொண்டார். பிறகு பாராதி பூதம் நீ அல்லை என்று இந்த ஸ்தூலமான உடல் நீ அல்ல. பிறகு சற்று ஆராய்ந்து பார்த்தால் இந்திரியங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற இந்திரியங்களும் பிறகு கரணம் என்றால் அந்த கரணமும் நீ அல்ல. பிறகு இவைகளையெல்லாம் விளக்கிக் கொண்டிருக்கின்ற அறிவு சொரூபமாக நீ இருக்கின்றாய் என்று அகம் நான் பிரம்ம பூர்ணமான ஆத்மஸ்வரூபம் என்ற கருத்தானது விளக்கப்பட்டது. இனி நாம் இன்று பத்தாவது பாடலுக்கு செல்லலாம். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன் அருள்குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தான் அறிந்தேன் மனம்தான் இறந்தேனே. இதுவும் மிக அழகான பாடல். முதலில் இதனுடைய பொருளை பார்த்துவிட்டு பிறகு விளக்கத்திற்கு செல்லலாம். அன்பருக்கு அன்பான மெய்யன் என்று முதல் இரண்டு வரிகள் குருவை விளக்குகின்றார். குருவினுடைய இலக்கணத்தை கூறுகின்றார். குருவை இங்கு வர்ணிக்கின்றார். மூன்று சொற்களினால் குருவை வர்ணிக்கின்றார். எனக்கு குருவாக வந்தவர் அன்பருக்கு அன்பான மெய்யன். மெய்யன்னா உண்மை சொரூபமானவர். அன்பருக்கு அன்பானவர், அன்பருக்கு அன்பான மெய்யன். இது குருவை விளக்குகின்ற முதல் சொல். இரண்டாவது ஐயன். ஐயன் என்றால் இங்கு என்னுடைய குருவானவர் ஆனந்த மோனன். இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். ஆனந்த மோனன் என்றால் மௌனியாக இருப்பவர், ஆனந்தத்திற்கு காரணமான மௌனத்துடன் கூடி இருப்பவர். மௌன குரு என்று அழைப்பார்கள். அப்படி மௌன அந்த மௌனம் எப்படிப்பட்டது? ஆனந்த மோனன், மோனம் என்றால் இங்கு மௌனம். ஆனந்த மோனன் என்றால் ஆனந்த கேது, ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கின்ற மௌனத்துடன் கூடி இருப்பவர். அன்பருக்கு அன்பாக இருக்கின்ற மெய்யன் உண்மை சொரூபமானவர். பிறகு ஆனந்த மோனன். அருள்குருநாதன், அருள்குருநாதன் என்றால் அருள் பெற்றவர். அவர் இறைவனுடைய அருளை பெற்றவர் என்று முதல் இரண்டு வரியில் குருவினுடைய சொரூபம் அல்லது குருவை வர்ணிக்கின்றார். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன், ஆனந்தத்தை தருகின்ற மௌனத்துடன் கூடியிருப்பவர் அருள் குருநாதன், அருளை உடைய குருநாதர். பிறகு மூன்றாவது வரியில் அந்த குரு என்ன செய்தார், அந்த குருவானவர் எனக்கு என்ன செய்தார் என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட குரு என்ன செய்தார், அதை பார்த்தால் தன் பாதம் சென்னியில் வைத்தான், அவருடைய பாதத்தை, தன் பாதம்னா குருவினுடைய பாதத்தை, சென்னியில் என்றால் என்னுடைய தலையில், சென்னியில் என்றால் என்னுடைய தலையில் வைத்தார், அவருடைய பாதத்தை என்னுடைய தலையில் வைத்தார். இது வந்து குரு எனக்கு என்ன செய்தார் என்பதை குறிக்கின்றது. இதனுடைய விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். இனி அடுத்தது குரு என்ன செய்தார், பிறகு நான் என்ன செய்தேன், எனக்கு என்ன லாபம் கிடைத்தது, அவருடைய பாதத்தை என் தலையில் வைத்தார், பிறகு நான் இதனால் என்ன பலன் அடைந்தேன், என்னை தான் அறிந்தேன். இது வந்து சிஷ்யன் கூறுகின்றான். அப்படி குரு செய்ததனால் எனக்கு கிடைத்த பலன் என்னை நான் அறிந்தேன், என்னை தான் அறிந்தேன் என்றால் என்னுடைய சொரூபத்தை நான் அறிந்தேன். இனி அடுத்ததாக என்னை நான் அறிந்ததனுடைய விளைவு என்ன, என்ன நான் தெரிஞ்சிட்டேன், அதனால என்ன ஆயிற்று, இதற்கு முன்னாடி என்னை நான் தெரியாமல் இருந்தேன், இப்பொழுது நான் என்னை தெரிந்து கொண்டேன், அதனுடைய விளைவு என்ன. இறுதியில் கூறுகின்றார், மனம்தான் இறந்தேனே என்றால் என்னை நான் அறிந்ததனுடைய விளைவாக என்னுடைய மனமானது இறந்து விட்டது. மனம்தான் இறந்தேனேனா என்னுடைய மனது இறந்து விட்டது. இத வந்து சமஸ்கிருதத்துல மனோநாசம் என்றெல்லாம் சொல்வார்கள். யோக சாஸ்திரத்திலும் இப்படிப்பட்ட சொற்கள் எல்லாம் இருக்கின்றது, மனோநாசம். இத வந்து வேறொரு ஆசிரியர் அமணிபாவம் என்று சொல்வார், மனமற்ற நிலை. தாய்மானவரும் பல இடத்துல பாடியிருக்கின்றார், மனமற்ற பரிசுத்த நிலையை அருள்வாயாக என்று. அவர் பல இடங்கள்ல எனக்கு மனமற்ற நிலை வேண்டும்னு பாடியிருக்கின்றார். இந்த இடத்துல என்ன பாடுகின்றார், என்னுடைய மனம் இறந்து விட்டது. இதுதான் இதனுடைய பொருள். அன்பருக்கு அன்பான மெய்யன், அன்பர்களுக்கெல்லாம் அன்பாக இருக்கின்ற குருநாதர், ஆனந்த மோனன், அருள் குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான், அவருடைய பாதத்தை என் தலையில் வைத்தார், என்னை நான் அறிந்தேன், அதன் விளைவாக என்னுடைய மனதை நான் இழந்தேன். தன்னை இழந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால், நங்கை தலைவன் தாளேன்னு சொல்வது போல என்னுடைய மனதை என்னுடைய மனம் இறந்து விட்டது. மனம் தான் இறந்தேனே அப்படின்னு சொன்னா என்னுடைய மனம் இறந்து விட்டது. இனி நாம் இதில் இருக்கின்ற ஒவ்வொரு அம்சத்தை எடுத்து அதுல சில விளக்கங்கள் பார்க்கலாம். முதல் இரண்டு வரியில் தன்னுடைய குருவை மூன்று விதத்தில் வர்ணனை செய்கின்றார். மூன்று விதத்துல குருவினுடைய சுரூபத்தை அல்லது வர்ணனை செய்கின்றார். முதல் வர்ணனை என்னவென்றால், அன்பருக்கு அன்பானவன். இந்த அன்பருக்கு அன்பன் என்பது எதை குறிக்கின்றது என்று இப்பொழுது இதனுடைய உள் கருத்தை பார்க்க செல்கின்றோம். நம்மிடம் ஒரு அறிவு இருக்கின்றது, அந்த அறிவு நமக்கு பிரயோஜனத்தை கொடுத்துள்ளது. இந்த அறிவை நாம் அடைவதற்கு முன் அறியாமையினால், தவறான எதிர்பார்ப்புகளினால் நாம் எல்லாம் துயரப்பட்டு கொண்டிருந்தோம். பிறகு இந்த சரியான அறிவு வந்தவுடன் அந்த அறிவு மனப்பழுவிலிருந்து நம்மை நீக்கிவிட்டது. உடனே நமக்கு என்ன தோன்றும், இதை நான் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களும் மனப்பழுவிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நாம் விரும்பி, நாம் படித்த நாம் புரிந்து கொண்ட கருத்துக்களை எல்லாம் மற்றவர்களிடம் ஆர்வமாக சொல்ல போவோம். பிறகு நமக்கு எங்கிருந்து இந்த அறிவு கிடைத்ததோ அந்த வகுப்புகளை எல்லாம் அவர்களை அழைத்து பார்ப்போம். அதனுடைய விளைவு என்ன உங்களுக்கே தெரியும், என்ன விளைவாகும் என்றால், அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்தால் வெறுப்பை தான் அடைவார்கள். நீ வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லி நம்ம வேதாந்தம் பேச ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் வேதாந்தம் பார்கள், பிறகு வேதாளம் என்றே சொல்லிவிடுவார்கள். காரணம் என்ன? யாரும் அதிகமாக இதை விரும்புவதில்லை. நம்ம நல்லதான் சொல்றோம், நல்லதாச்சே நல்லதாச்சேன்னு நமக்கு ஒரு ஏக்கம் வரும். ஆனாலும் யாரும் விரும்புவதில்லை. காரணம், நாம் ஒரு அறிவை அடைய எவ்வளவு தவம் செய்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஸ்ரத்தையெல்லாம் நாம் அடைந்தோமோ அதே தவம் அதே நம்பிக்கை ஸ்ரத்தை யாருக்கு வருகிறதோ அவர்களால் தான் இந்த அறிவை அடைய முடியும். அதனால சாஸ்திரத்துல குருவுக்கு அல்லது யாரெல்லாம் வேதாந்தம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு முக்கியமான நியதி, ஒரு ரூல் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த அறிவை கேட்பவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். இதை வந்து ஏங்கி விரும்பி கேட்கணும், அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டுமே தவிர கேட்காமல் இருப்பவர்களுக்கும் அலட்சியப்படுத்துபவர்களுக்கும் ஸ்ரத்த இல்லாதவர்களுக்கும் கொடுக்க கூடாது. கீதையிலும் பகவான் உபதேசத்தை செய்ததற்கு பிறகு ஸ்ரத்த இல்லாதவன், பிறகு பணிவிடை செய்யாதவன், தவம் செய்யாதவன், இவர்களிடம் இந்த ஞானத்தை சொல்லாதே என்று அர்ஜுனனுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். அதாவது நம்ம யாருக்கும் சொல்லாம நம்ம கிட்டேயே மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற அபிப்பிராயத்தில் அல்ல, தகுதியற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. காரணம் என்னவென்றால், இந்த அறிவு அவர்களுக்கு நன்மையை கொடுக்காது. நன்மையை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, சில சமயங்களில் இது தீங்கை கொடுத்து விடும். இந்த அறிவுங்கிறது ஒரு மெடிசன் போல, மாத்திரைய போல, அது சரியான பக்குவம் தேவைப்பட்டாதான் போடணும், இல்லைனா சைடு எஃபெக்ட் வர்ற மாதிரி எல்லாம் வந்து இந்த ஞானத்திலேயே அவர்களுக்கு ஒரு பற்று வராது. ஆகவே குருவானவர் எப்படி இருப்பார் என்றால், அவர் எல்லோரிடமும் சாமான்யமான கருணை உடையவராகத்தான் இருப்பார். தன்னிடத்தில் நம்பிக்கை ஸ்ரத்தை இருப்பவர்களிடமும் தன்னை வெறுப்பவர்களிடமும் தன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களிடமும் அவர் சாமான்யமாக இருந்தாலும், மனதிற்குள் எந்த வேற்றுமை அற்றவராக இருந்தாலும், பிறகு யாருக்காக அவர் கஷ்டப்பட்டு உபதேசத்தை செய்வார்? ஒரு கருத்தை வந்து இனியொருவருக்கு பல மணி நேரம் எடுத்து சொல்றது சாதாரண விஷயம் அல்ல. கஷ்டப்பட்டு சொல்லணும். படியேறி வந்தா எப்படி ஒருவருக்கு இழைப்பாகுதோ அப்படி ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசி பாருங்க, அதுவும் அதை விட பெரிய இழைப்பாரு. காரணம் என்னன்னா, அவ்வளவு சுலபம் அல்ல. அப்படி காலத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு குரு எப்பொழுது சொல்வார் என்றால், அவருக்கு ஸ்ரத்தை இருந்தால்தான் சொல்வார். ஸ்ரத்தை நம்பிக்கை இல்லை என்றால் சொல்ல மாட்டார். காரணம் என்னவென்றால், அப்படி சொல்லி பயனில்லை. அப்படி குருவானவர் அன்பர்களுக்குத்தான் அன்பராக இருப்பார். அன்பர்கள் என்றால் தன்னிடத்தில் ஸ்ரத்தையுடையவர்களுக்குத்தான் இவர் குருவாக இருப்பார். மற்றவர்களுக்கு இவர் குருவாக இருக்க மாட்டார், சாதாரணமா இருந்துட்டு போயிருவார். அப்படி அன்பருக்கு அன்பான மெய்யன்ங்கிறதுல இருந்து என்ன காட்டப்படுகிறதுனா, இவர் எல்லாத்துக்குமே அன்பான மெய்யன் தான், ஆனா அன்பர்களுக்குத்தான் அன்பான மெய்யன். இது எப்படி விளங்குகிறதுனா, பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனோட எவ்வளவு கால நட்புடன் இருந்தார். காட்டுல வந்து அர்ஜுனன் இருக்கும் பொழுது அவனுக்கு பொழுது போறதுக்கு நேரம் இல்லை. பகவான் என்ன செய்திருக்கலாம், உனக்கோ நேரம் போகல, உனக்கு ஒரு காலத்துல கீதை தேவைப்படலாம், நான் இப்பவே ஆறு அமர சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா, ஏன் சொல்லவில்லை? தன்னிடத்தில் இப்படி ஒரு அறிவு இருக்குங்கிறதும் கூட பகவான் காட்டவில்லையே. ஏன்னு சொன்னா, அர்ஜுனன் தயாராகவில்லை. எந்த நொடியில் பெரிய போர்க்களத்திலேயே அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுகின்றானோ, எப்பொழுது கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவகன்னு சொல்லி பிரிச்சாமி, நான் உங்களிடம் கேட்கின்றேன், சிஷ்யக தேயகம், நான் உங்களுடைய சிஷ்யன், சாதிமாம், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று எப்பொழுது வேண்டுகின்றானோ, அப்பொழுது சூழ்நிலைகளோ எதுவுமே தடையில்லை. பிறகு தடை என்ன என்றால், அர்ஜுனனுடைய சிஷ்ய பாவம்தான் இவ்வளவு காலம் தடையாக இருந்தது. அது சென்று விட்டால் பிறகு உடனே குருவாக அந்த பகவான் உருவெடுக்கின்றார். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. அன்பருக்கு அன்பான மெய்யன்னு சொன்னா, யார் தன்னிடத்தில் வருகின்றார்களோ, ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் வருகிறார்களோ, அவர்களுக்கு அன்பான உபதேசத்தை செய்கின்ற குருவாக இருக்கின்றார். ஆகவே நமக்கு என்ன முக்கியமான ஒரு நியதி, ஒரு ரூல், அதாவது ஒரு எச்சரிக்கை, யார் நம்மிடம் வந்து கேட்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் குருவாக இருக்கின்றோம், இல்லை என்றால் அவர்களுக்கு நாம் அவர்களைப் போல் சாதாரணமாக இருக்கின்றோம். அப்ப குரு எப்படிப்பட்டவர்னா, தகுதியுடையவர்களுக்கு இவர் எடுத்து வழங்குபவர், அன்பருக்கு அன்பானவர். என்ன வெறும் அன்பானவர்ங்கிறது உண்மைதான், ஆனா இவர் அன்பருக்கு அன்பானவர்னு ஏன் இங்கு தாயுமானவர் சொல்றாருன்னா, கேட்டவர்களுக்கு தான் குருவானவர் கொடுப்பார், கொடுக்க வேண்டும். இது வந்து முதல் இலக்கணம் குருவுக்கு. அது மட்டுமல்ல, நமக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் வேதாந்தத்தை படிச்சுட்டோம் அப்படின்னா உடனே அதிகமா பேச ஆரம்பித்து விட கூடாது, கேட்கிறவங்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இனி இரண்டாவது சொல், அதுவும் ரொம்ப அழகான சொல், பார்க்கறதுக்கு பாட்டு மேலோட்டமா தான் இருக்கு, உள்ள சிந்திச்சு பார்த்தா ஆழ்ந்த கருத்துக்கள், அழகான கருத்துக்கள் எல்லாம் இந்த ஒரு பாடலிலும் பொருந்து இருக்கின்றது. இனி இரண்டாவது கருத்து, இப்ப முதல் வரியினுடைய விளக்கம் முடிந்து விட்டது, அன்பரு கண்பான மெய்யன் ஐயன் அந்த குருவானவர். அடுத்த சொல் ஆனந்த மோனன். ஆனந்த மோனன் என்றால் குருவானவர் மௌனமாகவே இருப்பார், அதிகமாக தேவையில்லாமல் பேச மாட்டார். இங்கு மௌனம்னா அந்த வாக் வாகீஷக அப்படின்னு சொல்லுவது. வாகீஷகங்கிறது யாருக்கு பெயர் தெரியுமோ, அனுமாருக்கு பெயர். வாகீஷகன்னா அனுமாருடைய பெயர், அதாவது சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்ற. வாக்குக்கு தலைவனாக இருத்தல், தன்னுடைய வாக்கை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருப்பவர். எப்ப பேசணுமோ அப்ப பேசுவார், எப்ப பேச அவசியம் இல்லையோ அப்ப பேச மாட்டார், அப்படி மௌனமாக இருப்பார். இப்ப வாழ்க்கையில சில சாதனைகள் எல்லாம் இருக்கு, பேசாம இருக்கிறது, அதுக்கப்புறம் ஏகாந்தமா இருக்கிறது, யாருமே இல்லாம தனிமையில் இருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லாம் சாதாரணமா மக்களுக்கு துயரத்தை தான் கொடுக்கும். இன்னைக்கு யாருமே இல்ல, நான் தனியா இருக்கணும். இப்ப வந்து சில உடல்ல நோய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்கள், அங்க ஏன் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள்னா, அங்க பேசுறதுக்கு யாரு இல்ல, டாக்டர் வந்து யாரிடையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள், தனிமையா இருக்க வேண்டியது இருக்கிறது. இல்ல கால் ஏதாவது பிராக்சர் ஆயிடுதுன்னா ஒரு மாசம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி விடுவார். இப்பாவது ஏதோ டெலிவிஷன் வந்து அதுல போய் எப்படியோ காலத்தை செலுத்துகிறார்கள், அதுவும் இல்லைன்னு வச்சுக்குவோமே. தனிமையில் இருந்தோம்னா அதுதான் ஒரு பெரிய துக்கம். அப்போ மௌனம், பேசுறதுக்கு ஆள் துணை கிடைக்கலங்கிறது, அல்லது மற்றவங்க பேசுறதுக்கு கேட்க முடியாம இருக்கிறது, இவைகள் எல்லாம் பொதுவாகவே துக்கத்தை தான் கொடுக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் ஞானிகளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். எது உலகத்துக்கு துக்கத்தை கொடுக்குமோ, துயரத்தை கொடுக்குமோ, அதுலதான் அவர்கள் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள். அதனாலதான சிவபெருமானுக்கு ஒரு பெயர் தியாகராஜன் சொல்லி, அமிர்தத்தை மற்ற பொருள்களையும் பால் கடல்ல இருந்து வரும்பொழுது எல்லாம் ஓடினார்கள், ஆனா வந்து சிவன் எதை எடுத்துட்டார், விஷத்தை எடுத்துக்கொண்டார். அதனாலதான் அவர் வந்து தியாகராஜன், துறவிகளுக்கே துறவின்னு சொல்றது. காரணம் என்ன, உலகம் எது வேண்டான்னு விடுக்கிறதோ அதை அவர் எடுத்துக் கொள்கின்றார், அதில் அவர் மகிழ்ச்சியை அடைகின்றார். அப்படி இங்கு ஆனந்த மோனன், அதுதான் இங்கு அழகான சொல். ஆனந்த மோனன்னா ஆனந்தத்தை தருகின்ற மௌனத்தை எடுத்துக் கொண்டவர், அல்லது மௌனத்தில் ஆனந்தமாக இருப்பவர். அதுதான் இதுக்கு இதற்கு பொருள், மௌனத்தில் ஆனந்தமாக இருப்பவர். பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். காரணம் என்ன, மௌனத்தில் ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தவர், அனுபவிப்பவர். இது நமக்கு வரணும், யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், பேசுறதுக்கு ஆள் வந்தாலும் ஓகே பரவாயில்ல, ஆனால் நம்ம பேச கேட்கறதுக்கும் ஆள் இல்ல, நம்மளும் பேசல என்ற பொழுது ஆனந்தமாக இருக்கின்ற மனநிலையை என்னுடைய குரு அடைந்திருக்கின்றார். இந்த மனநிலையை அவ்வளவு சுலபமா நம்ம அடைய முடியாது. இதெல்லாம் ஞானத்தினுடைய பலன். ஞானம் வர வர நமக்கு இந்த மௌனத்திலும் அமைதியிலும் ஆனந்தத்தை அடைவோம். அப்ப அடுத்தது என்ன சொன்னார், ஆனந்த மோனன் என்றால் மௌனத்தில் ஆனந்தமாக இருப்பவர், ஆனந்தத்துக்கு காரணமான மௌனத்தில் இருப்பவர். இனி அடுத்தது மூன்றாவது, அருள் குருநாதன். இந்த அருள் குருநாதன் என்ற சொல் எதை குறிக்கின்றது என்றால் அருளை பெற்றவர். இங்கு அருளை பெற்றவர்ங்கிறது அர்த்தம், பிரம்ம நிஷ்டன் அப்படின்னு அர்த்தம். உபனிஷத்துல குருவுக்கு ரெண்டு லட்சணம் சொல்லப்படும். ஒன்று ஸ்ரோத்ரியன், பரம்பரையாக வந்துள்ள குருவிடம் பாடம் கேட்டிருக்க வேண்டும். அப்படி முறையா படிச்சிருந்தா தான் இவர் முறையா மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். சிலர் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அவர்களை வச்சுட்டு என்ன செய்வது? அவர்களிடம் வேதாந்தம் கேட்டோம்னு வச்சுக்குவோமே, வேதாந்தத்துல நமக்கு ஒரு பிடிப்பு வர, என்ன அவரு பின்பற்றாரா இப்படி எல்லாம் சொல்றதுக்கு என்று அவருடைய உபதேசத்தில் ஒரு நம்பிக்கை நமக்கு வராது. அவர் எவ்வளவுதான் வேதாந்தம் சொல்லிட்டு இருந்தாலும் வேதாந்தத்தினுடைய பலனை அவரே அடையவில்லை என்றார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள். நம்ம சமையல் பண்ணிட்டு இருக்கோம், சமையல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சாம்பார்லயோ ரசத்திலேயோ இந்த கரண்டி இருக்கே அது உள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த கரண்டி வந்து சுவைய அறியாது. அப்படி தர்வி பாக்கரசம் ந ஜானாதுன்னு சொல்வார்கள். தர்வினா கரண்டி. கரண்டி எப்படி சாம்பாரினுடைய சுவையை அறியாதோ ஆனா சாம்பாருக்குள்ளேயே இருக்கும். அதே போல சில ஸ்பூன் வந்து நீங்க ஊறுகாய்க்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க, அது ஊறுகாய்க்குள்ளேயே அந்த ஸ்பூன் இருக்கும், ஆனா அந்த ஸ்பூன் ஊறுகாயினுடைய சுவையை அறியாது. அது போல வேதாந்தத்துக்குள்ளேயே இருந்தாலும் வேதாந்தத்தினுடைய சுவையை அறியாமல் இருந்தால் அவர்களிடம் கேட்டா நமக்கு என்ன ஒரு உற்சாகம் வரும்? அப்படி இல்லாம அந்த பலனை அனுபவித்தவர்கள், அதுதான் இங்கு அருள் குருநாதன். அத வந்து சித்பவானந்த சாமி விதம் சொல்வார்கள், நாம் அறிவு பெற்றாலும் போதாது, அருள் பெற்றிருக்க வேண்டும் என்றெல்லாம் சில சமயங்களில் கூறுவார். அறிவு பெற்றால் மட்டும் போதாது, அருள் பெற்றிருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த அறிவுக்கு எந்த தடையும் இல்லாத அளவு நாம் தவம் செய்து அறிவில் நிலை பெற்றிருக்க வேண்டும். அறிவில் நிலை பெற்றிருப்பதுதான் அருள் பெற்றிருத்தல். பகவானுடைய அருளை நான் பெற்றிருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அந்த அறிவில் நான் நிலை பெற்றுள்ளேன். அப்படி அருள் குருநாதன். அருள் குருநாதன் என்றால் அருளை பெற்றவர். இவ்விதம் முதல் இரண்டு வரியில நம்ம பார்த்தோம்னு சொன்னா குருவினுடைய தன்மையை வர்ணித்தார். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஒன்று, இரண்டாவது ஆனந்த மோனன், அவர் வந்து மௌனமாக அதில் ஆனந்தமாக இருக்கின்றார். மூன்றாவது அருள் குருநாதன். குரு என்ன செய்தார்? நமக்கு வந்து குரு செய்தது என்ன? இப்படிப்பட்ட குரு எனக்கு என்ன செய்தார்?
மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம்.